அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தோ. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, தமிழ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உலகை ஆள்வது யார் என்றும், சர்வதேச நாடுகளுக்கு இடையில் தற்போது நிலவக்கூடிய மோதல்களுக்கு மத்தியில் கிலாஃபத்துடைய மேல் வருகை என்ற ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்முடன் உரையாடுவதற்கு சகோதரர் ஹுசைன் வருகை தந்துள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வலைக்கம் ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லா, சர்வதேச அளவில் பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனைகள், மோதல்கள் அதிகமாகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வரலாறில் இருந்திருந்தாலும் இப்பொழுது உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் ஆயுத வளர்ச்சியின் காரணமாகவும் அது வளர்ந்து உள்ளது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதன் விளைவாக வந்து சில நாடு இன்னொரு நாடு மேலே வந்து பொருளாதார தடை போடுறது, இதனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கள் கஷ்டப்படுறது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற யதார்த்தமாக இருக்குது. இப்போது இந்த தாக்குதலுடைய பின்னணி என்ன? இந்த தாக்குதலை வந்து ஏதாவது ஒரு வகைப்படுத்தி புரிஞ்சுக்கலாமா? இதனால் வர பாதிப்புகள் என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும்.
நிச்சயமாக, சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை மோதல்களை நம்ம குறித்து சொல்லணும் அப்படின்னா அது பல வகையாக வந்து நம்ம பிரிக்க முடியும். அதோடைய யதார்த்தத்தை வச்சு இப்போ உதாரணமாக சொல்லணும்னா எத்னிக் இஷ்யூன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இன ரீதியான மோதல்கள், வெவ்வேறு இரண்டு வெவ்வேறு இனங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மோதல்கள், உதாரணத்துக்கு ரோஹிங்கியாவில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி மத ரீதியான மோதல்கள் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீதான வெறுப்பு, இல்லை குறிப்பிட்ட மதத்தின் மீதான ஒரு வெறுப்பு பிரச்சாரம், ஒரு மத பாகுபாடு அப்படின்ற ஒரு அம்சங்கள் இந்தியாவில் வந்து நம்ம அதை பார்க்க முடியும். கடந்த ஆண்டு 2022 டெல்லியில் நடந்த கலவரத்தை கூட ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மீதான வெறுப்பு வச்சு அந்த மோதல்கள் வந்து இருக்கும். ஸோ அதே நேரத்தில் சித்தாந்த ரீதியான மோதல்களும் இருக்கும். இரண்டு சித்தாந்தங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மோதல்கள், அது வந்து இஸ்லாத்துக்கும் மேற்கத்திய மதச்சார்பற்ற முதலாளித்துவ சித்தாந்தத்துக்குமான மோதலாக இருக்கலாம், இல்லை கம்யூனிசத்துக்கும் முதலாளித்துவ சித்தாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய மோதலாக இருக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா வரலாறு ரீதியாக பார்க்கும்போது இஸ்லாமிய சித்தாந்தம், இஸ்லாமிய அரசு நடைமுறையில் இருக்கும் பொழுது பிரிட்டன், ஃப்ரான்ஸ் மேற்கத்திய சித்தாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிரிட்டனுக்கும் இஸ்லாமிய சித்தாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய உஸ்மானிய ஹிலாஃபாக்கும் மத்தியில் நடந்த மோதலை வந்து நம்ம சித்தாந்த மோதலாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் கோல்டு வார்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கும் சோவியத் யுஎஸ்எஸ்ஆர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கும் மத்தியில் நடந்த ஒரு மோதலை வந்து நம்ம இதுக்கு உதாரணமாக வந்து நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னும் சில சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மோதல்கள் வந்து டெரிட்டோரியல், அதாவது எல்லை ரீதியான பகுதி, பார்டர் இஷ்யூ நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒரு எல்லை, ஒரு நிலப்பகுதிக்கு வந்து ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லை ரீதியான பிரச்சனை பார்டர் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து காஷ்மீர் நம்ம சொல்ல முடியும், இந்தியாவுக்கும் சீனாக்கும் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனையை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரியான எல்லையை வச்சு குர்து துர்க்கிஷு, குர்துக்கும் துருக்கிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இது வந்து எல்லை பிரச்சனை, எல்லையை வச்சு அந்த சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோதலை வந்து நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் கவர்மெண்ட் அரசாங்க ரீதியாகவும் இந்த மோதல்கள் இருக்கும். ஒரே நாடாக கூட இருக்கலாம், பட் வெவ்வேறு அரசாங்கங்களுக்கு மத்தியில், உதாரணத்துக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இல்லை மத்தியில் ஆளக்கூடிய கட்சி வேறு, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி வேறையாக இருக்கலாம். ரிப்பப்ளிக் டெமோக்ராட் நம்ம சொல்லலாம் அமெரிக்காவுக்கு உதாரணமாக, இல்லை பிஜேபி காங்கிரஸ் நம்ம சொல்லலாம் இந்தியாவுக்கு உதாரணமாக. இது மாதிரி வெவ்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அரசாங்கத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோதல்களை வந்து பார்க்க முடியும். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் இதை வகைப்படுத்தலாம். பொருள் மற்ற நாட்டுடைய வளங்களை சூறையாடுவதற்காகவும், இல்லை பொருளாதார அம்சங்கள், பொருளாதார சட்டங்கள் மூலியமாக, பொருளாதார தடையின் மூலியமாக பிற நாடை வளர விடாமல் தடுக்கிறது, அவனுடைய வளங்களை சூறையாடுறது, இப்படின்ற அம்சத்துலேயும் இந்த மோதல்கள் இருக்கும் சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில். இந்தியா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் அமெரிக்கா சைனா எடுத்துக்கலாம். இன்றைக்கி தற்போதைய சூழலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரேட் வார், வர்த்தக ரீதியான போர் அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் நடந்துகிட்ருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஐரோப்பிய யூரோப்பியன் யூனியன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போட்டு பொருளாதார தடை, சாங்ஷன். ஸோ இது வந்து பொருளாதார ரீதியாக, பொருளாதார அம்சத்தை கொண்டு இருக்கக்கூடிய மோதல்கள். ஸோ அங்கே அந்த அடிப்படையில் சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மோதல்கள் வந்து இப்படி பல வகையாக நம்ம வந்து வகைப்படுத்தலாம். அதோட யதார்த்தத்தை வச்சு இந்த மாதிரி வந்து அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்ஷால்லாஹ்.
ஜஸாகல்லாஹ் கைரன். அல்ஹம்துலில்லா, உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தெளிவாக வந்து வகைப்படுத்துனீங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக இருக்குது அப்படின்றதும், இந்த பிரச்சனையின் விளைவாக இருக்கிற தாக்கம் எப்படி இருக்குது, அதாவது இதன் அடிப்படையும் இதன் தாக்கமும் என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா?
நிச்சயமாக. இப்போ நம்ம மேலே சொன்ன அனைத்து வகைகளில் நீங்கள் சித்தாந்த ரீதியான மோதல்களெல்லாம் நடத்திட்டு அதிகப்படியான பிரச்சனை, அதிகப்படியான வகைகளுடைய ஒரு மூல காரணமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசியவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை தான். தேசியவாதம்ன்ற சிந்தனை தான் அடிப்படை காரணமாகவே இதுக்கு வந்து இந்த எல்லா மோதல்களுக்கான அடிப்படை பிரச்சனையாகவே வந்து இதை வந்து நம்ம பார்க்க முடியும் காரணமாகவே. ஆக இன்னும் இது ஆக அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த தேசியவாதத்துக்கும் இந்த சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் கூடிய மோதலுக்கான ஒரு தொடர்பு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லணும்னா, நம்ம தேசியவாதம் தான் காரணம் சொல்லும் போது இதை தேசியவாத சிந்தனையை முன்மொழிஞ்சிருப்பாங்களே, முன் வச்சிருப்பாங்களே இந்த கருத்தியலை, மதச்சார்பின்மைவாதிகளாக இருக்கட்டும் இல்லை தேசியவாதிகளாக இருக்கட்டும், இதில் முக்கியமான தலைவர்களாக பார்க்கப்படக்கூடிய அந்த தலைவர்களே வந்து இந்த தேசியவாதம் சிந்தனை குறித்து அவங்க கருத்து என்னவாக இருந்திருக்குன்னா, தேசியவாதம்ன்ற ஒரு சிந்தனை ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை தான் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ உதாரணமாக இந்தியாவை பொறுத்தவரை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர், அதாவது இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எழுதியவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவருடைய கருத்தை பாருங்கள். நிச்சயமாக தேசியவாதம் அப்படின்றது உண்மைக்கு செவிசாய்க்காது, அது எந்த நல்லதையும் ஏற்படுத்தாது, அது வந்து குழப்பங்களுக்கும் ஊழலுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிந்தனை தான், நிச்சயம் பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் அது. அந்த சிந்தனை வந்து நிச்சயமாக கடைசியாக வந்து மனிதநேயம்ன்ற ஒரு அம்சத்துக்கே முரணான ஒரு சிந்தனை தான் அப்படின்ற கருத்தை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்காரு தேசியவாதம் குறித்து. மேலும் இன்னொரு இடத்துல ரவீந்திரநாத் சொல்லும்போது, இந்த நாட்டுப்பற்று, இந்த தேசப்பற்றுன்றது நிச்சயமாக கடைசியாக நம்முடைய ஒரு ஆன்மீக ஒரு ஒரு முடிவு வந்து தேசியவாதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நான் வந்து டைமண்டுக்கான ஒரு விலையை வந்து விலையை கொடுத்து நான் கண்ணாடி வாங்க மாட்டேன். ஸோ அது மாதிரி நான் வந்து தேசியவாதம் அப்படின்ற ஒரு விஷயம், மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமாக நான் மனிதநேயம் தான் முக்கியம், மனிதநேயம்ன்ற ஒரு பரிசை கொடுத்து நான் வந்து தேசியவாதத்தை வாங்கணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து உதாரணம் கொடுத்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் இந்தியாவோட அரசியலமைப்பு, மதச்சார்பற்ற அரசியலமைப்போட தந்தைன்னு சொல்லக்கூடிய அம்பேத்கரோட கருத்து பாரு. ஸோ எப்போ வந்து ஒரு தேசத்துக்கும் தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லக்கூடிய தலித்துகளுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா, நிச்சயமாக எனக்கு வந்து தேசத்தை விட இவங்களுடைய பிரச்சனை தான் எனக்கு முக்கியம், இந்த மக்கள் தான் மக்களுடைய பிரச்சனை தான் முக்கியம், மக்கள் தான் இங்கே முக்கியம், மனிதநேயம் தான் முக்கியம், மனிதனுடைய பிரச்சனை தான் முக்கியம், தேசியவாதத்துக்கும் தேசியவாதமாக அன்டச்சபிள்ஸாக தீண்டத்தகாதவர்களா தலித்துக்களா அப்படின்னு கேட்டால் நான் தலித்துடைய விஷயத்தை தான் நான் முதன்மைப்படுத்துவேன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்கிறார். ஸோ மேலும் இந்தியாவோட தந்தைன்னு அறிவிக்கப்படக்கூடிய அறியப்படக்கூடிய காந்தி அவருடைய கருத்து பாருங்கள், நிச்சயமாக ஒரு தனி நபர் தன் குடும்பத்துக்காக இறக்கணும், அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தன்னுடைய குடும்பம், அந்த ஒரு ஒரு குடும்பம் தன்னுடைய கிராமத்துக்கு வந்து கிராமத்துக்காக வந்து இறக்கணும், அந்த கிராமம் நகரத்துக்காக இறக்கணும், அந்த நகரம் அந்த மாநிலத்துக்காகவும் அந்த மாநிலம் அந்த நாட்டுக்காக இறக்கணும், அந்த நாடும் அந்த தேசமும் உலக மக்களுடைய மனிதர்களுடைய பிரச்சனைக்கு இவங்க வந்து விட்டு கொடுக்கணும், இறக்கணும் அப்படின்னா இறக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து காந்தி முன்வைக்கிறார். ஆக இவங்க எல்லாருமே வந்து தேசியவாதம் ஒரு அழிவை முன்னோக்கிய ஒரு சிந்தனை, அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை தான் தேசியவாதம் அப்படின்ற ஒரு கருத்தியில் வந்து இவங்க முன் வச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஆக இவங்க அனைவருடைய கருத்து என்னென்னா, தேசியவாதம் ஒரு தீமையான ஒரு சிந்தனை தான்றது மாற்று கருத்து இல்லை, ஆனால் வெளியே பேசும்போது ரொம்ப தந்திரமாக டிப்ளமேட்டிக்காக வந்து இதை வந்து வெளிப்படுத்துறது இல்லை. ஆக எந்த அளவுக்குன்னா இது எப்படி அவங்க காட்டுறாங்கன்னா, ஒரு இது தீமை தான் ஆனால் ஒரு தேவையான ஒரு தீமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தில் அது ஒரு எப்படி ஒரு தேவையான ஒரு தீமை. ஆக இவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் இதை பேசும்போது ஏதோ மக்கள் எல்லோரும் மாற்றுக்கருத்தே இல்லாமல் ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு முழு மனதோடு வந்து இந்த தேசியவாத சிந்தனை ஏற்றுக்கணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இவங்களே என்ன பார்க்குறாங்க, தேசியவாதம்ன்றது ஒரு தீமைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை தான்றதுல கருத்துக்களை வந்து முன் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் இந்த இந்த பிரச்சனைக்கான ஒரு மூல காரணமாக வந்து நம்ம வந்து தேசியவாதம்ன்றதான் ஒரு அடிப்படை காரணமாகவே நம்ம வந்து பார்க்குறோம். ஆக அதே நேரத்தில் இந்த தேசியவாத சிந்தனை ஏற்படுத்திய விளைவு அப்படின்னு தாக்கம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தாக்கம், மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து அமெரிக்காவுடைய தாக்குதல், ஹிரோஷிமா நாகாசாக்கிக்கு எதிராக நடத்திய அமெரிக்க தாக்குதலில் அந்த ரெண்டு குண்டுவெடிப்புகளில் கிட்டத்தட்ட 250,000 மக்கள் வந்து இறக்கப்பட்டதாக வந்து தகவல் இருக்குது. அதில் பெரும்பான்மை மக்கள் வந்து குழந்தைகள், பெண்களாக இருக்கிறாங்க. ரோஹிங்கியா பிரச்சனை, கிட்டத்தட்ட 43,000 ரோஹிங்கியா பெற்றோர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதோடைய விளைவு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 28,000 ரோஹிங்கியன் பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோர்களில் யாரோ ஒருத்தர் இழந்தவங்களாக இருக்கிறாங்க. 7,000 பேர் ரெண்டு பேர் இறந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. உய்கூர், சைனாவில் நடக்கக்கூடிய உய்கூர் பிரச்சனை, கடந்த 3 வருஷத்தில் 2015 2018 வரைக்கும் அங்கே இருந்த அந்த பாப்புலேஷன், அந்த மக்கள் தொகையோட வளர்ச்சி இருக்குல்ல, அது 80% குறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு பாருங்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனை பாருங்கள் உய்கூரில். சிரியா பஷார் அல் அசாத், சிரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ குழந்தைகள், கெமிக்கல் அட்டாக்ஸு, எல்லாமே யமன் வார், தேச ரீதியான போர் தான் சவுதி யமன் வார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,70,000 பேர் வந்து இறந்துருக்காங்க 2021 சர்வே படி. அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. இது என்ன தான் வந்து முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த தேசியவாதன்ற சிந்தனையில் தாக்கப்பட்டாலும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டாலும் முஸ்லீம்களுடைய ஒரு தாக்குதல், முஸ்லீம்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதோடைய அந்த விகிதம் பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்வு முஸ்லீம் அல்லாதவர்களை விட. குறிப்பாக இந்த தேசியவாதன்ற சிந்தனையினால் ஏற்பட்ட பாதிப்பை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது இந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு தாக்குதல், ரொம்ப பெரிய ஒரு விளைவு வந்து இந்த தேசியவாத சிந்தனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையுடைய விளைவு பல மக்களுடைய அழிவு, இதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு 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 ஜென்ரல் வியூவாக ஒரு மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக வெறும் 3 நாடுகள் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த 3 சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோதல்களுடைய விளைவு தான் இந்த பல மக்களுடைய இறப்பு, பல மக்களுடைய அழிவு, பல பிரச்சனைகளுக்கான காரணம் வெறும் இந்த 3 உலகத்தை ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய இந்த வெறும் தலைமை பொறுப்பில் போட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த வெறும் 3 நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மோதலுடைய விளைவு இந்த ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட இறப்பு, ஏகப்பட்ட அழிவு. இது நான் குறிப்பாக வந்து நீங்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. ஸோ இதுதான் யதார்த்தம், இதுதான் தேசியவாதம் சிந்தனையுடைய ஏற்படுத்திய விளைவாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது.
அல்ஹம்துலில்லா, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தா அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற 3 நாடுகளுக்கு இடையிலே எழக்கூடிய மோதல்களே உலக மக்களின் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்று புரியுது. இப்போது இந்த மோதல்களை வந்து இன்னும் புரிஞ்சுக்கிற விதமாக அதனுடைய யதார்த்த நிலை என்ன, எந்த நாடு எந்த நாளை கண்ட்ரோல் பண்ணுது, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய மோதலுடைய யதார்த்த நிலை என்ன என்று விளக்க முடியுமா?
நிச்சயமாக, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மோதல்களுடைய ஒரு சில விவரங்களை நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக போஸ்ட் சோவியத்தோடைய வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கா வந்து உலகத்தை வந்து ஆதிக்கம் செலுத்துது, தலைமைத்துவத்துக்கு வந்து அமெரிக்கா வருது. அமெரிக்காவுடைய தலைமைத்துவத்தின் கீழே இந்த முதலாளித்துவ சித்தாந்தம் உலகத்தை ஆதிக்கம் செலுத்திகிட்ருக்கு. பல நாடுகளை வந்து அமெரிக்கா வந்து தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கு. பல நாடுகளுடைய ஆட்சியாளர்கள் வந்து தன்னை கண்காணிகளாக வந்து வச்சு தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து நிறுத்தி வருது. ஆனால் இப்போ தற்போதைய சூழலை பார்க்கும்போது சில அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த சில நாடுகள், அதோடய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், கண்காணிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து தன்னிச்சையாக வந்து தன்னுடைய நட்பு வட்டாரங்கள், தன்னுடைய நட்பு நாடாக யாராக இருக்கணும் அப்படின்றது வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு அம்சத்தை வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். அதுக்கு சவுதியை பார்க்கும்போது, இது வரைக்கும் அமெரிக்காவோட கண்காணியாக இருந்த சவுதி இப்போயும் அமெரிக்காவோட கண்காணிகள் தான், பட் ஒரு சில விஷயங்களில் அமெரிக்காவுடைய கட்டளைக்கு இணங்காமல் தன்னிச்சையாக வந்து தன்னுடைய அலைஸ், தன்னுடைய கூட்டாளி யாராக இருக்குன்றது முடிவு செய்யக்கூடிய அம்சத்தை வந்து நம்ம அவங்க வந்து அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியதை வந்து பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இந்தியாவும் உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்தியா வந்து என்ன தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அந்த பொருளாதார தடையை விதித்திருந்தும் கூட, இந்தியா வந்து ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணிட்டு தானே இருக்குது. இந்தியா வந்து கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்குது. தோ இருந்தும் அமெரிக்காவுடைய பொருளாதார தடை இருந்தும் இந்தியா வந்து அதை கேட்கலை. ஸோ இது மாதிரி நம்ம பல அம்சங்களை வந்து பார்க்க முடியுது. மேலும் அமெரிக்கா மீதான நம்பிக்கையின்மை ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. இது குறிப்பாக ஆப்கானுடைய வீழ்ச்சிக்கு, ஆப்கானில் அமெரிக்காவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கா மீது பல நாடுகள் வந்து நம்பிக்கையை வந்து இழந்திருக்கு. அமெரிக்கா மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க, அதோட நம்பிக்கையின்மை வந்து அதிகரிச்சிட்டே போகுது. அமெரிக்கா மீதான நம்பிக்கையின்மை. அப்போது இது மாதிரியான அம்சங்களே இருந்தும் கூட இருந்தாலும் அமெரிக்கா தான் இன்றைக்கி உலகத்தை ஆதிக்கம் செலுத்துதுன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதோடைய டாலர் டாமினன்ஸ், அதோடய டாலர் ஆதிக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட 80 நாடுகளில் தன்னுடைய 750 இராணுவ தளவாளங்கள் பேசஸ் வந்து அமெரிக்கா வச்சுருக்கு. அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய பட்ஜெட்டுடைய அம்சம். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன தான் ஒரு சில தொய்வுகள் இருந்தாலும் அமெரிக்கா தான் இன்றைக்கி உலகத்தை ஆதிக்கம் செஞ்சிட்ருக்கு. அமெரிக்காவோட சித்தாந்தம், முதலாளித்துவம் தான் இன்றைக்கி உலகத்தை ஆதிக்கம் செலுத்துதுன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு அந்த அமெரிக்காவோட ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு விளைவிக்கும் விதமாக செயல்படக்கூடியது தான் சைனாவும் ரஷ்யாவும். ஸோ ரஷ்யா வந்து இராணுவ ரீதியான ஒரு பலம் வாய்ந்த நாடு, நியூக்ளியர் இருக்கிற நாடு, இராணுவ ரீதியாக தன்னுடைய பலத்தை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக. சைனா பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக அந்த மோதலை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு 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 சுருக்கமாக வந்து இந்த 3 நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மோதலை வந்து நம்ம பார்க்கலாம்.
ஜசகல்லா ஹயர், அல்ஹம்துல்லா. சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் நிலவக்கூடிய சூழல் என்ன, அந்த சூழல்களுடைய விளைவாக என்னென்ன பாதிப்புகள் வந்துச்சு, அதை எவ்வாறெல்லாம் வகைப்படுத்தலாம், அதனுடைய அடிப்படை என்ன என்பதை குறித்தும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்கா சீனா ரஷ்யாவிற்கு இடையிலான மோதல் வந்து அதோடைய யதார்த்த நிலை என்ன என்பதை குறித்து சகோதரர் ஹுசைன் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு. இதனைத் தொடர்ந்து ஹிலாஃபத், மீண்டும் வரக்கூடிய ஹிலாஃபத் எவ்வாறு இந்த சர்வதேச சூழலை எதிர்கொள்ளும் என்பதையும், எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஹிலாஃபத் எடுக்கும் என்பதை குறித்தும் அடுத்த கட்ட நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதன் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சகோதரர் அகமது.